الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يقولون لئن رجعنا إلى المدينة ليخرجن الأعز منها الأذل ولله العزة ولرسوله وللمؤمنين ولكن المنافقين لا يعلمون وقال النبي صلى الله عليه وسلم المؤمن من أمنه الناس على دمائهم وأموالهم صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய இல்லாமல் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே அனைத்து புகழும் உண்டாகுக. அல்லாஹுவினால் படைத்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹுவினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை, சந்தோஷங்களை, மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக, சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிரும் இனிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை தொடர்ந்து பின்பற்றி நடந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லா. கணியத்திற்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனால் நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய மார்க்கம் ஒரு பரிசுத்தமான மார்க்கம், ஒரு தூய்மையான மார்க்கம், ஒரு அர்த்தமுள்ள மார்க்கம். உலகத்திலுள்ள மற்ற அநேகமான மதங்கள் சிலர்களுடைய சில மனிதர்களுடைய பெயர் அல்லது சில ஊர்களுடைய சில பிரதேசங்களுடைய பெயர்களை கொண்டுதான் அந்த மதங்கள் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் என்பது எந்த நபருடைய பெயரும் இல்லை, எந்த பிரதேசத்துடைய பெயரும் இல்லை, எந்த ஊருடைய பெயரும் இல்லை. இஸ்லாம் அது உண்மையானது, ஹக்கானது என்பதற்குரிய மிகப்பெரிய சான்றே அந்த பெயரில் மறைந்திருக்கின்றது. இஸ்லாம் என்றாலே சாந்தி, சமாதானம், அமைதி. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய 99 திருநாமங்களில் ஒரு திருநாமத்தையும் அஸ்ஸலாம் என்று வைத்திருக்கின்றான். ஏன்? அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அமைதியை விரும்புகின்றான், அவன் சாந்தியை விரும்புகின்றான், அவன் சமாதானத்தை விரும்புகின்றான். அதனால தான் இஸ்லாமியர்கள் உலகத்தில் எங்கு வாழ்ந்தாலும், எந்த நேரத்தில் சந்தித்தாலும், எல்லோருக்கும் எல்லா நேரத்திலும் பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தை தான் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற வார்த்தை முழு உலகத்தில் உள்ள யாரும் எந்த நேரத்திலும் சொல்லலாம். மாற்ற மதத்தவர்களில் சிலர்கள் சொல்லக்கூடிய சில வார்த்தை காலையில் சொல்வது மாலையில் பொருந்தாது, மாலையில் சொல்வது காலையில் பொருந்தாது. அமெரிக்காவில் இருந்து ஒருவர் போனிலே பேசுகின்றார், அவர் காலையில் சொன்னால் இங்கே இரவாக இருக்கும், அவர் இரவிலே பேசினால் இங்கே காலையாக இருக்கும். ஆனால் இஸ்லாத்திலே அவ்வாறு அல்ல. அஸ்ஸலாம் என்று முழு உலகத்தில் யாரு எங்கிருந்து பேசினாலும் எல்லோருக்கும் பொருந்தக்கூடியது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மிக பொருத்தமான ஒரு வார்த்தையை அமைத்து வைத்திருக்கின்றான். அதனால்தான் குர்ஆனில் சுவர்க்கத்திற்கும் தாரு சலாம் என்று பெயர் வைத்திருக்கின்றான். சுவர்க்கவாதிகளும் அங்கே கேட்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை சலாம் என்ற வார்த்தை. லா யஸ்மஊன ஃபீஹா லஹ்வன் வலா தஸீமா இல்லா கீலன் சலாமன் சலாமா. அங்கே வீணான வார்த்தைகள், அங்கே பாபமான குற்றமான வார்த்தைகள் எதையுமே அவர்கள் கேட்க மாட்டார்கள். சலாம் சலாம் என்ற வார்த்தையை தவிர வேறு எந்த வார்த்தையையும் அவர்கள் செவிமடுக்க மாட்டார்கள். நல்லவர்கள் சுவர்க்கத்தின் பக்கம் அழைத்து வரப்படுவார்கள். அதையும் குர்ஆன்ல கூறுகின்றான், வஸீகல் லதீன தக்கவ ரப்பஹும் இலல் ஜன்னதி ஸுமரா ஹத்தா இதா ஜாஊஹா وفتحت ابوابها وقال لهم خزنتها سلام عليكم طيبتم فادخلوها خالدين. அல்லாஹ்வை பயந்தவர்கள் சுவர்க்கத்திற்கு கூட்டம் கூட்டமாக அழைத்து வரப்படுவார்கள். அவர்கள் வருவதற்கு முன்னாலே இந்த சுவர்க்கத்துடைய வாசல்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கும். அவர்கள் வரக்கூடிய நேரத்தில் அந்த சுவர்க்கத்துடைய அதிபதிகள் முதலாவது அவர்களை சந்தித்து சொல்லக்கூடிய வார்த்தை சலாமுன் அலைக்கும், உங்களுக்கு சாந்தி உண்டாவதாக, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, உங்களுக்கு அமைதி உண்டாவதாக. அல்லாஹ் அழைப்பது இன்னமா யதுஉ ஹிஸ்பஹு வல்லாஹு யதுஉ இலா தாரி ஸலாம். அல்லாஹ் அழைப்பதெல்லாம் சலாமின் பக்கம், சாந்தியின் பக்கம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றால், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவன் தன்னுடைய பெயரிலேயும் சலாம் என்பதை, இஸ்லாமுடைய மார்க்கத்துக்கும் சலாம் என்ற பெயரை வைத்திருக்கின்றான். ஏன் இஸ்லாமிய மார்க்கத்தில் சாந்தி விரும்பப்பட்டிருக்கின்றது, சமாதானம் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த சாந்திக்கு சமாதானத்திற்கு அமைதிக்கு குந்தகம் ஏற்படுத்தப்படக்கூடிய எந்த ஒரு நிகழ்வையும் எந்த காலத்திலையும் இஸ்லாம் வரவேற்றதே கிடையாது. அது ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு முன்னால் உள்ள காலங்களாக இருக்கலாம், நபியுடைய காலமாக இருக்கலாம், நபியுடைய காலத்திற்கு பின்னுள்ள காலமாக இருக்கலாம், எந்த காலமாக இருந்தாலும் சரி, எல்லா காலத்திலேயும் முழு உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களும் அமைதியாக வாழ வேண்டும், சமாதானமாக வாழ வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கின்றது. ஒரு முஸ்லிமின் மூலமாக மாற்று மதத்தவர்கள் அச்சத்துடன் வாழ்வதை கூட இஸ்லாம் விரும்பவில்லை. ஒரு முஸ்லிமின் மூலமாக இஸ்லாம் அல்லாத மற்றவர் பயத்தோட வாழ்கின்றார், அச்சத்தோட வாழ்கின்றார், பதட்டத்துடன் வாழ்கின்றார் என்றால் அவருடைய ஈமானுக்கு அங்கே சந்தேகம். நபியுடைய ஹதீஸ் அஹ்மதுல வரக்கூடிய ரிவாயத், அல் முஃமின் மன் அமினஹுன்னாசு அலா திமாஇஹிம் வ அம்வாலிஹிம். உண்மையான முஃமின் யாரு தெரியுமா? உண்மையான ஈமான் உள்ள மனிதன் யாரு தெரியுமா? மற்ற மனிதர்கள், அது முஸ்லிமோ காசிரோ யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் தன்னுடைய பொருளின் மீது, தன்னுடைய உயிரின் மீது இந்த மூமினின் மூலமாக அச்சமற்று பயமற்று இருந்தால் தான் அந்த மூமின் உண்மையான மூமின். உதாரணத்திற்கு, ஒரு முஸ்லிமின் மூலமாக நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரர் உள்ள நான் முஸ்லிம் பயப்படுகின்றார், அவர் பதட்டத்துடன் வாழுகின்றார், அச்சத்துடன் வாழுகின்றார் என்றால் இவருடைய ஈமானில சந்தேகம் இருக்கின்றது என்று தான் நாம் எடுத்துக்கொள்ளணும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால் இந்த காலத்திலேயும் இஸ்லாம் குழப்பம் ஏற்படுத்துவதை அல்லது பிளவுகளையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி சமூகங்களுக்கு மத்தியிலே சண்டைகளையும் சச்சரவுகளையும் ஏற்படுத்துவதை எந்த காலத்திலும் இஸ்லாம் வரவேற்றது இல்லை. எந்த அளவுக்கு இந்த விடயத்தில் குர்ஆன் மிக வன்மையாக கண்டித்திருக்கின்றது என்றால், யாரு பூமியில குழப்பங்களை விளைவிக்கின்றார்களோ, பூமியிலே குழப்பங்களை ஏற்படுத்துகின்றார்களோ, அவர்களுடைய விடயத்தில் குர்ஆன் சொன்ன தண்டனை சாதாரணமான தண்டனை அல்ல, மிக பயங்கரமான தண்டனை. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கூறுகின்றான், இன்னமா ஜஸா உல்லதீன யுஹாரிபூன அல்லாஹ வ ரசூலஹு வ யஸ்அவுன ஃபில் அர்தி ஃபஸாதன் أن يقتلوا أو يصلبوا أو تقطع أيديهم وأرجلهم من خلاف أو ينفوا من الأرض ذلك لهم خزي في الدنيا ولهم في الآخرة عذاب عظيم. அல்லாஹ் மிக பயங்கரமாக எச்சரிக்கின்றான். இன்னமா ஜஸா உல்லதீன யுஹாரிபூன அல்லாஹ வரசூலா, யார் அல்லாஹுடனும் அவனுடைய ரசூலுடனும் யுத்தம் புரிகின்றார்களோ போர் புரிகின்றார்களோ, வயஸ்அவுன ஃபில் அர்தி ஃபஸாதா, பூமியில எவர்கள் குழப்பங்களை விளைவிக்குகின்றார்களோ, பூமியில எவர்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றார்களோ, அவர்களுக்குரிய தண்டனை என்ன? ஐ யுகத்தலு, அவர்கள் கொலை செய்யப்படணும். ஔ யுஸல்லபு, அவர்கள் சிலுவையிலே அறையப்படணும். ஔ துகத்தா ஐதீஹிம் வ அர்ஜுலுஹும் மின் கிலாப், அவர்களுடைய வலது கையும் இடது காலும், அவர்களுடைய இடது கையும் வலது காலும் மாற்றி மாற்றி வெட்டப்படணும். அல்லது பூமியிலிருந்தே நாட்டிலிருந்தே அவர்கள் நாடு கடத்தப்படணும். அவர்களுக்கு இது மிக பயங்கரமான கேவலமும் இழிவும் அவமானமும். உலகம் அவர்களுக்கு ஆஹிராவுட மிகப்பெரிய வேதனை இருப்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, இஸ்லாம் அல்லாத ஒரு சிலர் முழு ஒட்டுமொத்த முஸ்லிம்களை பயங்கரவாதிகள், ஒட்டுமொத்த முஸ்லிம்களை தீவிரவாதிகள் என்று சித்தரித்து காட்டுகின்றார்கள். ஆனால் ஒரு சில இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய போர்வையில் சில தவறுகளை செய்வார்கள், சில குற்றங்களை புரிவார்கள். ஆனால் இஸ்லாம் ஒருபோதும் அதை வரவேற்றதில்லை, இஸ்லாம் ஒருபோதும் அதை ஆதரித்ததில்லை. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழு சீராவை நாம் பார்க்கலாம். குழப்பம் ஏற்படும் என்ற பயத்தின் காரணமாக எத்தனையோ பல கட்டங்களில் நபி அவர்கள் விட்டு கொடுத்திருக்கின்றார்கள். ஏன் பிரச்சனை வந்துவிடக் கூடாது? சமூகங்களுக்கு மத்தியில யுத்தங்கள் வெடித்து விடக் கூடாது, பிரச்சனைகள் ஏற்பட்டு விடக் கூடாது. நாம் நூற்றுக்கு நூறு ஹக்கில் இருக்கிறோம், அவர்கள் பாத்தில்ல, அவர்கள் பிழையில இருக்கிறார்கள். ஆனால் இருந்தாலும் இந்த நேரத்தில் நாங்க விட்டு கொடுக்கணும், விட்டு கொடுக்காவிட்டால் பயங்கரமான போர்கள் வெடிக்கும் என்ற அந்த பயத்தின் காரணமாக பல சந்தர்ப்பங்களில் நபி அவர்கள் விட்டு கொடுத்திருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு இந்த முஸ்லிம்ல வார அறிவாய, ஒரு தடவை ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு சில யூதர்கள் வருகின்றார்கள். நபியுடைய சந்திப்பதற்கு நபியுடைய வீட்டுக்கு நபி அவர்களை சந்திப்பதற்கு வந்த அந்த யூதர்கள் நபியுடைய வாசலுக்கு வந்து நாம் எல்லோரும் சந்தித்தவுடன் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறுவோம். அவர்கள் நாமை விட்டு விட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறுகின்றார்கள். அஸ்ஸலாம் என்றால் உங்களுக்கு சாந்தி உண்டாவதாக, லாமை விட்டு விட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் என்றால் உங்களுக்கு சாபம் உண்டாவதாக, கேடு உண்டாவதாக. எவ்வளவு பயங்கரமான வார்த்தை! வீட்டுக்குள்ளே இருந்த ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் துடிக்குகின்றார்கள். எங்கட உயிரை விட மேலான ரசூலுல்லாஹ்வுக்கு நீங்க இப்படி சொல்றீங்க? ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் உடனடியாக கூறுகின்றார்கள், அலைக்கும் அஸ்ஸலாமு வல்லானா, உங்களுக்குத்தான் சாபம், உங்களுக்குத்தான் கேடு, உங்களுக்குத்தான் நாசம் உண்டாவதாக என்று சொன்ன நேரத்திலும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அடக்கத்தோடு அவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்ன நேரத்தில் வஅலைக்கும், நீங்க எதை சொன்னீங்களோ அதுவே உங்களுக்கும் உண்டாவதாக, அவ்வளவுதான் சொன்னார்கள். ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்குத்தான் நபி அவர்கள் அறிவுரை சொன்னார்களே தவிர, வந்த யூதர்களே நபி அவர்கள் தண்டிக்கல்ல, வந்த யூதர்களே நபி அவர்கள் கண்டிக்கல்ல. அங்கிருந்த சஹாபாக்கள் எல்லோரையும் கூப்பிட்டு இவர்களை இறக்க பண்ணுங்க, இவர்களை கைது பண்ணுங்க, இவர்களை விடக்கூடாது, இவர்களுக்கு தண்டனை கொடுக்கணும் என்று நபி அவங்க சொன்னாங்க. ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை தான் நபி அவங்க எச்சரிக்கை செய்தாங்க. யா ஆயிஷா அலைக்கு பிர்ரிக், ஆயிஷா ஏன் இவ்வளவு வேகமா பதில் சொல்றீங்க? கொஞ்சம் சொஃப்டா பேசுங்களேன், சொஃப்டா கொஞ்சம் மிருதுவா பதில் சொல்லுங்களேன் என்று தன்னுடைய மனைவியை நபி அவர்கள் எச்சரிக்கின்றார்கள். ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அலம் தஸ்மா மா யகூலூன், அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை நீங்கள் செவிமடுக்கலையா? நபி அவர்கள் மீண்டும் கேட்கின்றார்கள் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட, அலம் தஸ்மாஈ மா குல்து லஹும், நான் என்ன சொன்னேன் நீங்க கேட்கலையா? அவர்கள் எனக்கு எதிராக ஏதாவது சொன்னாது சொன்னது வெறும் சொல், அது ஒன்றும் பலிக்காது. ஆனா நான் ஏதாவது சொன்னா பலிக்கும் உங்களுக்கு தெரிந்தானே. அவங்க அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னார்கள், ஆனா நான் அலைக்கும் என்று சொல்லிவிட்டேன். ஆயிஷா நீங்க வேகப்படாதீங்க, நீங்க அவசரப்படாதீங்க, நீங்க ஆத்திரப்படாதீங்க. எவ்வளவு தைரியம்! நபியுடைய வீட்டு வாசலுக்கு வந்து யகூதிகள் நபியுடைய முகத்துக்கு முன்னாலே உங்களுக்கு சாபம் உண்டாவதாக என்று சொன்ன நேரத்தில் கூட ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பெரிய ஒரு பிரச்சனையாக எடுத்துக் கொள்ளல. ஹைபர்ல நடந்த யுத்தமே முழுக்க முழுக்க யூதர்களுடன் நடந்த யுத்தம், சண்டை. அந்த யுத்தத்துல கூட ஒரு யூத பெண்மணி நபி அவர்களுக்கு விருந்து கொடுக்கின்றார். நபி அவர்கள் என்ன சொல்லி கேளும், இந்த பொம்பளைங்க கொடுக்கிற விருந்துக்கு எல்லாம் நான் வரவேண்டிய தேவையே இல்லை, அவசியம் இல்லாண்டா சொன்னாங்க. நபி அவர்கள் போறாங்க, அந்த பெண் கொடுத்த அந்த விருந்திலே நபி அவர்கள் கலந்து கொள்கின்றார்கள். ஆனால் அந்த பெண்ணுடைய திட்டம் வேற. ஒரு ரிவாயத்தில் வருகின்றது, அந்த பெண் சஹிஹான ரிவாயத்தில் வருகின்றது, அந்த பெண் நஞ்சு கலந்த அந்த ஆட்டை சமைத்து வைக்கின்றாள். இன்னும் ஒரு ரிவாயத்தில் இமாம் பைஹக்கி ரஹிமஹுல்லா அவர்களுடைய ரிவாயத்தில் வருகின்றது, அந்த ஆட்டுடைய முன்னங்கால் பேசியதாக இமாம் பைஹக்கியுடைய ரிவாயத்தில் வருகின்றது. அந்த முன்னங்கால் நபி அவர்கள் கொஞ்சம் சாப்பிட்டு விட்டார்கள், அந்த முன்னங்கால் பேசுகின்றது, யா ரசூலல்லாஹ், என் மீது நஞ்சு வைக்கப்பட்டிருக்கின்றது என்று. நபி அவர்களை கொண்டு விடணும், இது சாதாரணமான ஒரு விடயமா? முழு ஒட்டுமொத்த முஸ்லிம்களுடைய தலைவர், நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து பகிரங்கமாக கொள்ளேலா, அதனால ரகசியமாக உணவை கொடுத்து தன்னுடைய வீட்டிலேயே நபி அவர்களை கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டி, அது அல்லாஹ்வின் மூலமாக அந்த மாமிஷமும் பேசுகின்றது, பின்னால நபி அவர்களுக்கும் அறிவித்து கொடுக்கப்படுகின்றது, புகாரியில வருகின்றது, வஹயின் மூலமாக நபி அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது. இந்த மாதிரியான கட்டத்தில கூட ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியா அந்த யூத பெண்ணுக்கு எதிராக படை திரட்டினாங்களா? அந்த யூத பெண்ணுக்கு எதிராக ஏதாவது சட்டத்தை போட்டு அவளை கொலை செய்யுங்கண்டா சொன்னாங்க? மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, இவ்வாறு ஓரிரு சரித்திரங்கள் அல்ல, நபியவர்களுக்கு எதிராக, நபி தோழர்களுக்கு எதிராக அவர்கள் பல சட்டங்களில் வேண்டுமென்றே நபியவர்களையும் வழிச்சண்டைக்கு இழுத்தார்கள், நபி தோழர்களை இழுத்தார்கள், யகூதிகளும் வந்தார்கள், கிறிஸ்தவர்களும் சில சட்டங்களில் வந்தார்கள். ஏன்? முனாஃபிக்கீன்கள் அவர்கள் முஸ்லீம்களுடனேயே இருப்பார்கள், முஸ்லீம்களுடன் சேர்ந்து சாப்பிடுவார்கள், முஸ்லீம்களுடன் சேர்ந்து தொழுவார்கள், முஸ்லீம்களுடன் சேர்ந்து யுத்தங்களிலும் கலந்து கொள்வார்கள், ஆனால் சேர்ந்து கொண்டே குழியையும் முஸ்லீம்களுக்கு எதிராக தோண்டுவார்கள். அந்த முனாஃபிக்கீன்களுடைய தலைவன் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல், அவனும் முஸ்லீம்களுடன் சேர்ந்து ஒரு யுத்தத்தில் கலந்து கொண்டு திரும்பி வருகின்றான். வார வழியில் ஒரு பயங்கரமான வார்த்தை அவன் என்ன கூறுகின்றான், நாம் மதீனாவுக்கு இந்த தடவை வந்து விட்டோம் என்றால் கண்ணியமான நாங்க கேவலமான முஸ்லிம்களை மதீனாவிலிருந்து அப்புறப்படுத்தி விடுவோம். அவனுடைய வார்த்தை ரொம்ப பயங்கரமான வார்த்தை. கண்ணியமான நாங்க இந்த கேவலமான முஸ்லிம்கள் எல்லோரையும் மதீனாவிலிருந்து வெளியாக்கி விடுவோம் என்று கூறி விடுகின்றான். இதை ஒரு சஹாபி ரழியல்லாஹு அன்ஹு கேட்டு விடுகின்றார். நேராக ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து சொல்லி விடுகின்றார்கள். அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல்ட்ட நபி அவர்கள் அழைத்து கேட்ட நேரத்தில் அவர் சொல்லிவிட்டான், நான் இந்த மாதிரி சொல்லல, ஆனால் வஹ்யை அல்லாஹ் இறக்கி விடுகின்றான். சூரத்துல் முனாஃபிகூன்ல ஆயத்தையே அல்லாஹ் இறக்கி விடுகின்றான். யகூலூன லயர்ஜஅனா இலல் மதீனா லயுஹ்ரிஜன்னல் அஅஸ்ஸு மின்ஹல் அதல். அவர்கள் கூறுகின்றார்கள், நாம் மதீனாவுக்கு திரும்பி வந்து விட்டோம் என்றால் கண்ணியமான நாங்க கேவலமானவர்களை வெளியாக்கி விடுவோம் என்று அவர்கள் சொன்ன அதே வார்த்தையை அல்லாஹ் வஹியின் மூலமாக இறக்கி விடுகின்றான். இப்பொழுது அவன் சொன்னது ஊர்ஜிதமாகின்றது. இப்பொழுது நினைக்குகின்றார்கள் சிலர், அவனை நபி அவர்கள் கொலை செய்து விடுவார்கள் என்று. அதனால அவருடைய மகன் அப்துல்லாஹி இப்னு அப்துல்லா ஏற்கனவே அவர் இஸ்லாத்தை ஏற்றிருந்தார். அவர் ஓடிக்கொண்டு வருகின்றார் ரசூலுல்லாஹ்ட்ட. யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தந்தை இவ்வாறு இவ்வாறு கூறியிருக்கின்றார், அவர் கூறியது உண்மைப்படுத்தி வகையிலேயும் வந்துவிட்டது, அதனால் அவனை நீங்க கொலை செய்யும்படி உத்தரவிட்டால் வேறு யாராவது வந்து என்னுடைய தந்தையை கொலை செய்வதை என்னால பார்த்து கொண்டிருக்கேலா, அதனால் நீங்களே எனக்கு அனுமதித்தாங்க. என்னுடைய வாப்பாவுடைய கழுத்தை நானே கொண்டு வருகின்றேன், என்னுடைய தந்தையுடைய தலையை நானே கொண்டு வருகின்றேன், யார சூழல்லாம் எனக்கு நீங்க அனுமதித்தாங்கன்னு சொன்ன நேரத்திலும் நபி அவங்க சொன்னாங்க, நான் அந்த மாதிரி உங்களுக்கு அனுமதி தர மாட்டேன், நான் உங்களோட வாப்பாவை கொலை செய்ய சொன்னா மக்கள் என்ன சொல்லுவாங்க? முஹம்மத் எல்லாத்தையும் கொண்டுட்டு இப்ப அவருடைய தோழரையும் கொலை செய்ய ஆரம்பிச்சுட்டாரு. ஏன்னா முனாஃபிக்கீன்களும் முஸ்லிம்களுடைய அதே சபையில் அதே மஜ்லிஸில் இருக்கின்றார்கள். அதனால முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றவர்களை மட்டுமல்ல இப்பொழுது முஸ்லிம்களையும் கொலை செய்ய ஆரம்பிச்சுட்டார் என்று சொல்லுவாங்க. அதனால உன்னுடைய வாப்பாவை கொலை செய்ய நான் அனுமதி தர மாட்டேன். மகன் கேட்டும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுக்கல். குர்ஆன்ல உத்தரவும் வந்திருக்குது. குர்ஆனுடைய உத்தரவு, யா அய்யுஹன் நபியு ஜாஹிஜில் குஃபார வல் முனாஃபிகீனா வஹுலுத் அலைஹிம், நீங்க முனாஃபிக் காஃபிர்களுடன் முனாஃபிகீன்களுடன் போர் புரியுங்க, அவர்களுடன் கடினமாக நடந்து கொள்ளுங்க என்ற அனுமதி இருந்தும் கூட முனாஃபிகீன்களுடைய விடயத்தில் நபி அவர்கள் கொஞ்சம் ஃபிளெக்சிபலா நடந்தாங்க. எந்த அளவு கண்டா அதே அப்துல்லாஹி இப்னு உபை இப்னு சலூல் மரணிக்க போகின்றான். அவனுடைய கடைசி நேரத்தில் தன்னுடைய மகனை அழைத்து கூறுகின்றான், நான் இப்ப மரணிக்க போகின்றேன், நான் மரணித்தேன் என்றா நீங்க போய் உங்களோட ரசூலுல்லாஹ்ட்ட போய் அவருடைய ஜுப்பாவை வாங்கி அவருடைய ஜுப்பாவால என்ன கஃபன் செய்யுங்க, அவரையே வந்து என்னுடைய ஜனாசாவை தொழுவிக்க சொல்லுங்கண்டு தன்னுடைய மகன்கிட்ட சொல்லிவிட்டு அவர் இறந்து விடுகின்றார். அதே மாதிரி அவர் இறந்ததற்கு பின்னால் அவருடைய மகன் அப்துல்லா இப்னு அப்துல்லா நபியிடத்தில் வந்து கூறுகின்றார், யார் ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தை உங்களுடைய ஜுப்பாவை வாங்கி கஃபன் செய்ய சொன்னார். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே தன்னுடைய ஜுப்பாவை கொடுக்குகின்றார்கள், உங்களோட வாப்பாவை இதன் மூலமா கஃபன் செய்யுங்க. நபி அவர்கள் தொழுவிப்பதற்காக வேண்டி செல்கின்றார்கள். ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு நபியுடைய கையை பிடித்து இழுக்குகின்றார்கள், யார் ரசூலல்லாஹ், இவனுக்கா நீங்க தொழுவிக்க போறீங்க, கடந்த காலங்களில் அவர் செய்த வேலைகள் ஒவ்வொன்றா சொல்லி இப்படி இப்படி எல்லாம் செய்தான், அநியாயம் செய்தான், எங்களுக்கு விரோதமாக பல வேலைகளை செய்தான், இவனுக்கா தொழுவிக்க போறீங்க. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமர் விடுங்க இந்த கைய, அல்லாஹ் இன்னும் எனக்கு அதற்குரிய தடையை விதிக்கல்ல. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்கின்றார்கள். இந்த அளவுக்கு இந்த புகாரியுடைய ரிவாயத் நபி அவர்கள் செல்வதற்கு கொஞ்சம் தாமதித்து விடுகின்றது. அந்த அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலுடைய ஜனாசாவை கபருடைய குழியில வைத்து விட்டாங்க. நபி அவர்கள் மீண்டும் அங்கே சென்று அந்த குழியிலிருந்து அவனை வெளியிலே எடுத்து அவனுடைய அந்த நெஞ்சுடைய பகுதியில தன்னுடைய உமிழ்நீரை வைத்து தடவி மீண்டும் அவனுக்காக நபி அவர்கள் தொழுக வைத்து அவனை அடக்கம் செய்து விடுகின்றார்கள். இப்பொழுது குர்ஆனுடைய ஆயத் இறங்குகின்றது. ولا تصلي على احد منهم مات ابدا ولا تقم على قبره யார் நிரந்தர குஃபருடன் இறந்து விட்டாரோ அவருக்கு நீங்க தொழுவிக்கவும் கூடாது, அவருடைய கபருக்கு பக்கத்தில் நீங்கள் நிற்கவும் கூடாது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதற்கு பின்னால ஒரு வினாடி கூட என்னால நிற்க முடியாது. ஏன், இதுவரைக்கும் அல்லாஹ்வுடைய தடை வரல, இப்பொழுது அல்லாஹ் என்னை தடை செய்து விட்டான், இதற்கு பின்னால் நான் தொழுவிக்கவும் மாட்டேன், அவருடைய கபர்களுக்கு பக்கத்தில் நான் நிற்கவும் மாட்டேன், ஆனால் அவர்களுக்கு நான் இஸ்திக்ஃபார் செய்வேன். நபி அவர்கள் அவர்களுடைய பாவங்கள் மன்னிப்பதற்காக இஸ்திக்ஃபார் செய்கின்றார்கள். இப்பொழுது மீண்டும் அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத், இஸ்திக்ஃபிர் லஹும் அவ் லா தஸ்திக்ஃபிர் லஹும் இன் தஸ்திக்ஃபிர் லஹும் சப்ஈன மர்ரதன் ஃபலன் யஃபிர் அல்லாஹு லஹும், அவர்களுக்கு நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க, இஸ்திக்ஃபார் செய்யாமல் விடுங்க, அவர்களுக்கு நீங்க 70 முறை இஸ்திக்ஃபார் செய்தாலும் அவர்களை நான் மன்னிக்க போவதில்லை என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்குகின்றான். அப்பொழுதும் நபி அவர்கள் கூறுகின்றார்கள், 70 முறைக்கு மேல் நான் இஸ்திக்ஃபார் செய்து அவர்களை அல்லாஹ் மன்னிப்பதாக இருந்தால் அதற்கும் நான் தயாராக இருக்கிறேன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பழிவாங்கிற மனப்பான்மை இருக்கல்ல, இந்த முனாஃபிக்கீங்களுடைய தலைவன் அப்துல்லாஹி இப்னு உபை இப்னு சலூல், அவன் அப்படி செய்தான், அவன் இப்படி செய்தான், அதனால் அவனுக்கு அப்படி செய்யணும், அவனுக்கு இப்படி செய்யணும் என்று நபி அவர்கள் அந்த தோரணையில பேசல்ல. மாற்றமாக நபி அவர்கள் சில நேரத்தில் எங்க சகோதரர்கள் கேட்பாங்க, ஏன் நாங்க ஏன் இந்த அளவுக்கு பணியணும், நாங்க ஏன் இந்த அளவுக்கு விட்டு கொடுக்கணும், நாங்க ஹக்கில தானே இருக்கிறோம், நாங்க உண்மையில தானே இருக்கிறோம். உண்மையாது தான், ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூர நோக்குடன் செயல்பட்டாங்க. அங்க இருந்தவர்களை மட்டும் வச்சு நபி அவர்கள் பார்க்கல, அவர்கள் பின்னால வரக்கூடியவர்களை வைத்து நபி அவர்கள் நடந்து கொண்டார்கள். ஏன் இந்த முனாஃபிகினுடைய தலைவனுடன் இந்த அளவுக்கு பணிந்தாங்க? மீதமுள்ளவர்களாவது தௌபா செய்யட்டும், மீதமுள்ளவர்களுக்காவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சந்தர்ப்பங்கள் கிடைக்கட்டும் என்ற அந்த அடிப்படையில தான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்டார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதே மாதிரி பல கட்டங்களில் நபி அவர்களுக்காக இருக்கலாம், நபி தோழர்களுக்காக இருக்கலாம், ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கு எதிராக பல கட்டங்களில் பேசுகின்றார்கள். முஸ்லிம்களையும் கொஞ்சம் தூண்டிவிட்டா முழு மதீனாவுல நெருப்பு பத்தும். ஆனால் நபி அவர்கள் அந்த மாதிரியான கட்டத்தை விரும்பல. சஹாபாக்களை ஆறுதல் படுத்தினாங்க, நாங்க ஹக்கில தான், நாங்க உண்மையில தான். ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை இதற்கு மிகப்பெரிய சான்று. அவர்கள் போட்ட கண்டிஷன் நூற்றுக்கு நூறு அவர்களுக்கு சாதகம், முஸ்லிம்களுக்கு பாதகம். ஆனால் நபி அவர்கள் சொன்னாங்க, பரவாயில்லை, ஆனால் எங்களுக்கு இது வெற்றி. அந்த வெற்றி அந்த நேரத்தில் விளங்கல்ல, ஆனால் கொஞ்சம் நாட்களிலேயே முஸ்லிம்கள் அந்த வெற்றியுடைய காற்றை அவர்கள் சுவைக்க ஆரம்பித்தார்கள். இந்த அளவுக்கு இந்த முஸ்லிமிடவாரர் ரிவாய ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு கட்டத்தில் கூறுகின்றார்கள், ஆயிஷா எனக்கு இந்த சரியான ஆசை இந்த பைத்துல்லாஹ ஹதரத் இப்ராஹிம் அலைஹி சலாத்து வசலாம் கட்டிய மாதிரி கட்டணும். ஹதரத் இப்ராஹிம் அலைஹி சலாத்து வசலாம் பைத்துல்லாவுக்கு ரெண்டு வாசல்கள் வச்சிருந்தாங்க, ஒன்று கிழக்கில ஒரு வாசல், மேற்கில ஒரு வாசல், ஒரு வாசலால உள்ள போகணும், இன்னும் ஒரு வாசலால வெளியே வரணும், ரெண்டு வாசல்கள் வைத்து கட்டி இருந்தாங்க. அதே மாதிரி இந்த ஹத்தீம் என்று சொல்லக்கூடிய பகுதி, அந்த தங்க கீழே பீலுக்கு கீழால் உள்ள பகுதி, அது பைத்துல்லாவுடன் சேர்ந்திருந்த பகுதி. ஆனால் குரேஷியர்கள் பைத்துல்லாவை கட்டக்கூடிய நேரத்தில் ஹலாலான பணம் குறைந்து விட்டது, அதனால் அந்த ஹாஃப் சுவரோடு அதை நிப்பாட்டிட்டாங்க. என்னுடைய ஆசை என்னண்டா, அதையும் பைத்துல்லாவுக்கு உள்பாகத்துடன் சேர்க்கணும். ஆனால் ஆயிஷா எனக்கு என்ன உள்ளூர பயம் என்னண்டா, நான் இப்ப பைத்துல்லாவை உடைச்சு கட்டினா இந்த புதிதா இஸ்லாத்துக்கு வந்த மக்கள் என்ன பேசுவாங்க? முஹம்மத் எல்லாத்திலையும் கைய வச்சுட்டு எங்களோட காபத்துல்லாவுலே கை வைக்க வந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. அதனால தான் அப்படி ஒரு ஃபித்னா வரக்கூடாதுன்னு தான் நான் அதையும் விட்டு வைக்கின்றேன். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது சொன்னா முழுக்க முழுக்க சஹாபாக்கள் ஏற்றுக்கொள்வாங்க, அந்த மனோநிலையில் தான் இருந்தார்கள். இருந்தாலும் ஏதாவது பிரச்சனை வந்துவிடக் கூடாது, பிரச்சனைகள் வந்துவிடக் கூடாது என்பதற்காக பைத்துல்லாவை அந்த பழைய நிலையிலேயே நபி அவர்களுக்கு கட்டுவதற்கு ஆசை. ஆனால் குழப்பம் வந்துவிடும் என்பதை பயந்து அதை கூட இருந்த அந்த நிலையிலேயே இருக்கட்டும் என்று கட்டுவதை கூட நபி அவர்கள் விட்டுவிட்டார். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால் நம்முடைய நாடு அல்ஹம்துலில்லாஹ் ரமதானுக்கு முன்னால் இருந்த ஒரு கொஞ்சம் தச்சரவான பிரச்சனையான அந்த சூழ்நிலை மாறி இப்பொழுது அல்ஹம்துலில்லாஹ் ஒரு நல்ல அமைதியான சூழ்நிலைக்கு மாறி இருக்கின்றது. இருந்தாலும் சில விஷமிகள், இடையிடையே ஏதாவது பிரச்சனைகள், ஏதாவது பம்புகள், ஏதாவது வழிச்சண்டைகளை இழுத்து எப்படியாவது முஸ்லிம்களுக்கு மத்தியில எங்களுடைய பொருளாதாரம் வேற ஏதாவது பிரச்சனைகளை ஏற்படுத்தி சண்டைகளை இழுக்க முயற்சிப்பார்கள். ரொம்ப கவனமாக இருக்கணும். வந்துட்டா வீணா பழி போறது நம்முடைய சொத்து, நம்முடைய உயிர், நம்முடைய பொருள். நாங்க அவசரப்பட்டுடக்கூடாது, நாங்க ஆத்திரப்படக்கூடாது, நாங்க வேகப்பட்டுடக்கூடாது. நாங்க ஹக்கில தான் இருக்கிறோம், மறுமுனையில் நாங்க சிறுபான்மையினர். இந்த நாட்டில் நாங்க என்ன ஒரு 10-12 வீதம் இருப்போம், 20 லட்சம் பேர் தான் இருக்கிறோம், 2 கோடிக்கு மேல் இருக்கிறாங்க மாற்று மதத்தவர்கள் கிட்டத்தட்ட முழு நாட்டில். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, நாங்க செய்ய வேண்டிய வேலை எங்களை பற்றி தவறான குற்றச்சாட்டுகள். உண்மை இஸ்லாமியர்களும் அவ்வாறு அல்ல, இஸ்லாமிய மார்க்கமும் அவ்வாறு அல்ல. பயங்கரவாதமோ தீவிரவாதமோ இஸ்லாத்திலே இல்ல. ஆனால் அதை விளங்க வைக்க வேண்டும். பெரும்பான்மை சமூகத்தார்களுக்கு நாங்க எவ்வாறு விளங்க வைப்பது? அவர்களுடன் நெருக்கமாக பழகணும், அவர்களுடன் நாம் நம்முடைய உறவை வளர்த்துக் கொள்ளணும், நாம் இன்னும் நெருங்கணும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாம் நம்முடைய உறவை தூரமாக்கிறதல்ல, நாங்க உறவை இன்னும் வளர்க்கணும், அவர்களுடன் நெருங்கி பழகணும். பெரும்பான்மை சமூகத்தில் உள்ள முக்கியஸ்தர்களாக இருக்கலாம், படித்தவர்களாக இருக்கலாம், புத்திஜீவிகளாக இருக்கலாம், அந்த மதத்திலே உள்ள மத குருமார்களாக இருக்கலாம். ஏதோ ஒரு சில விகிதாச்சாரத்துல ஒரு ஒரு 1%, ஒரு வீதம், 2% உள்ளவங்க வேணும்டா எங்களுக்கு எதிராக செயல்படுவாங்க. ஆனா ஒட்டுமொத்த பௌத்தர்கள் எங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல. அதனால் நாங்க என்ன செய்யறது? பெரும்பான்மை சமூகத்தில் உள்ளவர்களுடன் நம்முடைய உறவை வளர்த்து கொள்ளணும், அவர்களுடன் நெருக்கமாக பழகிறது, அவர்களுக்கு எங்களுக்கு தேவையான உதவிகளை ஒரு ஊர்ல ஒரு கிராமத்துல ஏதாவது பொதுவான வேலைகள் நடக்கக்கூடிய நேரத்துல அதில் எங்களுடைய நாங்களும் எங்களுடைய போட்டு எங்களுடைய கால நேரங்களை கொடுத்து அதை நாங்க கலந்து கொள்றது. ஆனால் நம்முடைய ஷரியாவுல மார்க்கத்துல இஸ்லாமிய கலாச்சாரம் அதை நாங்க விட்டு கொடுக்கறல்ல. எங்களுக்கு ஒரு பண்பாடு, எங்களுக்கு ஒரு நாகரீகம், எங்களுக்கு ஒரு அழகான பண்பாடு இருக்குது. எங்களுடைய இஸ்லாமிய சின்னங்கள் அதை நாங்க விடுறல்ல, எங்களோட மார்க்கத்தை விடுறல்ல, எங்களோட ஷரியாவை விடுறல்ல. நாங்க எதில அவர்களுடன் இணைகிறதுல பொதுவான அம்சங்கள்ல, பொதுவான நடைமுறையில அவர்களுடன் இணைந்து அவர்களுடன் நெருங்கி, உங்களுக்கு வந்த மெசேஜ் அது தவறான மெசேஜ், உங்களுக்கு வந்த செய்தி அது தப்பான செய்தி, அது அப்பாறு அல்ல, நீங்க கேட்ட உங்களோட காதல விழுந்த செய்தி அவ்வாறு அல்ல, நாங்க அப்படி இல்லைன்னு சொல்லி நாங்க அவர்களுடன் நெருங்கணும். அதிலும் விசேஷமா இந்த அடுத்த இன்னொரு 10 நாள்ல உதுகையாவுடைய காலங்கள் வருது. அதுல சில நேரங்கள்ல நாங்க கொடுக்கக்கூடிய நேரத்துல அடிக்கடி நாங்க கேள்விப்படுறதுதான், அந்த குர்பானுகளை மிருகங்களை அடுக்க அறுக்கக்கூடிய நேரத்துல அவர்கள் வெறுக்கக்கூடிய அளவுல நாங்க கலந்து கொள்றது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சில நேரங்கள்ல எங்கட உங்கத்தான் சில விஷயங்களை பெரிசாக்குறது, எங்கட சகோதரர்கள் தான் சில விஷயங்களை பகிரங்கப்படுத்துறது, சில விஷயங்களை நாங்க ரகசியமா வைக்கணும். ஒரு ஊர்ல ஒரு 40, 50, 100 மாடை கொடுத்தோம் என்றா அதை உடனடியா வாட்ஸ்அப்ல போடுறது, உடனடியா பேஸ்புக்ல அனுப்புறது, இது ஏன் காட்டணுமா? நாங்க இது அடுத்தவர்களுக்கு நாங்க சொல்லணுமா? சில விஷயங்களை நாங்க பகிரங்கப்படுத்துறல்ல, நாங்க அதை ரகசியமா செஞ்சிடணும். அவர்களுக்கு எது கோபம் வருமோ, அவர்களுக்கு எது ஆத்திரத்தை ஊட்டுமோ, ஆத்திரத்தை ஏற்படுத்துமோ, அந்த மாதிரியான விஷயங்களை நாங்க ரகசியமான முறையில அமைதியான முறையில மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அவைகளை நாங்க செய்து கொள்ளணும். அத்துடன் ஆக விசேஷம் எங்களுக்கு மத்தியில் உள்ள ஒற்றுமையை நாங்க மறந்துவிடக் கூடாது. சில வேளைகள்ல வந்து சின்ன சின்ன விடயங்களை எங்களுக்கு முன்னால போட்டு சேத்தான் எங்களை குழப்ப பார்ப்பான். அதில் உள்ள ஆக முக்கியமான விடயம் தான் இப்பொழுது நாங்க எடுத்துக்கொள்ளலாம். இந்த அரபா நேற்றிரவு அகில இலங்கை ஜமியத்துலம் அதே மாதிரி கொழும்பு பெரிய பள்ளி எல்லோரும் ஒன்று சேர்ந்து தலைப்பிறையை பார்த்தாங்க, பிறை தென்படல்ல. அதனால இன்று 30 என்று தீர்மானித்து நாளைய தினம் தான் துல்ஹஜ் மாதத்துடைய தலைப்பிறை என்று முடிவு செய்திருக்காங்க. அதனால திங்கக்கிழமை தான் இலங்கையில அதாவது ஈதுல் அதஹாவுடைய பெருநாள், எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அரபா. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால ஒரு சிலர் சில மெசேஜஸ் அனுப்பி சவுதியில சனிக்கிழமை தானே அரபா, எங்களுக்கு எப்படி ஞாயிற்றுக்கிழமை? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எங்கேயாவது வந்திருக்கதா முழு உலகத்தில் உள்ள முஸ்லிம்கள் எல்லாரும் ஒரே நாள்ல பெருநாள் கொண்டாடுங்க, எல்லாரும் ஒரே நாள் அரபாவை கொண்டாடுங்க. எங்கேயாவது நபி அவர்கள் 23 வருஷம் வாழ்ந்தாங்க, குர்ஆன்ல எங்கேயாவது வந்திருக்கா, ஹதீஸ்ல எங்கேயாவது வந்திருக்கா? ஒற்றுமை என்பது பெருநாள் அல்ல, ஒற்றுமை என்பது கல்புல, ஒற்றுமை என்பது உள்ளத்திலே தவிர பெருநாள் கொண்டாடுவதில் ஒற்றுமை, அரபா கொண்டாடுவதில் ஒற்றுமை. அரபா நீங்க கொண்டாடுங்க, நோம்பு புடிங்க, புடிக்காமீங்க சுன்னத்து, ஆனா அரபாவை வைத்து பிரிவது ஹராம். எங்களோட சைத்தான் இன்னைக்கு விளையாடி கொண்டிருக்கிறான், அங்க அரபா, நாங்க இங்க எப்படி அரபா கொண்டாடாம இருக்கிறது? மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, இது பெரிய ஒரு விடயம் உண்டல்ல. ஹாஜிமார்கள் அங்கு அவர்களுக்கு அரபா, எங்களுக்கு பெருநாளைக்கு முன்னால் உள்ள தினம் எங்களுக்கு அரபா. இது நேற்று முந்தி ஏற்பட்டதொன்னல்ல, 1400 வருடமாக முழு உலகத்தில் நடந்து வரக்கூடிய ஒரு விடயம். சமீப காலம் இந்த டெக்னாலஜி அது ரொம்ப வேகமா பரவி உலகத்தில் நடக்கக்கூடிய செய்திகள் ரொம்ப வேகமா மெசேஜஸ் பரவி கொண்டிருக்குது. அதனால் அவசரமா எங்களுக்கு செய்தி வருது. கடந்த காலங்கள் அப்படி இருக்கல்ல, ஆனா நபி அவர்கள் எங்களுக்கு காட்சி தந்த ஒரு எளிமையான முறை மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால் இதே வைத்து நாங்க பிளவுபட, இதே வைத்து நாங்க பிரச்சனைப்பட வேண்டிய தேவையில்லை. அரபாவுடைய நோன்புக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது. அதற்கு அந்த ஒரு தினத்தினை பிறை 9 யாராவது நோன்பு பிடிக்கிறார், அந்த வருடத்துடைய முந்தின வருஷம் அந்த வருடத்துடைய பிஞ்சின வருஷம் பிடித்த எல்லா வகையான பாவங்களும் மன்னிக்கப்படுவதாக வந்திருக்குது. அது இல்லாம 9 நாள் ஒரு நாள் பிடிக்கிறாரு, இன்றைய இரவிலிருந்து 9 நாள் தொடர்ந்து பிடிக்கிறாரு. அதற்கும் நிறைய ஆதாரங்கள், அபூதாவுடைய ஆதாரம் இருக்குது, குரான்ல கூட வல் ஃபஜ்ர் வலியாலின் அஷர் குரான்ல கூட வருது. அல்லாஹ் அதிகாலையின் மீது சத்தியமாக 10 இரவுகளின் மீது சத்தியம் செய்து கூறுகின்றான், ஒரு ஆளால 9 நாள் பிடிக்கலாம், தாராளம் பிடிங்க. 9 நாள் பிடிக்க முடியல, 3 நாள் பிடிக்கலாம், 4 நாள் தான் பிடிக்கலாம். தாராளம் வியாழன் ஒவ்வொரு மாதமும் அல்லது ஒவ்வொரு வாரமும் திங்களும் வியாழனும் பிடிக்கிறது சொன்னா அதற்கு நிறைய ஹதீஸ்கள் இருக்குது. அதனால அந்த மாதத்துல வியாழன் பிடிக்கிறாரு, வெள்ளி பிடிக்கிறாரு, சனியும் ஞாயிறும் பிடிக்கிறாரு, அப்படின்றா 4 நாள் பிடிக்கிறாரு. ஆக எத்தனை நாள் பிடிக்கலாமோ அத்தனை நாள் பிடித்துக் கொள்ளலாம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாம இதை சொல்ல வரோம்னா நோன்பு பிடிப்பது சுண்ணத்து. ஆனால் அத அந்த சுண்ணத்தான ஒன்றை வைத்துக் கொண்டு நாங்க பிரச்சனைப்பட்டோம் அண்டா, சிலவேளை அதன் மூலம் தண்டைகள் சக்கரவுகள் குழப்பங்கள் ஏற்பட்டா அது ஹராமுக்கு வழிவகுத்து விடும். நோன்பு பிடிக்காட்டியும் பரவாயில்லை, அரபா இரவை கொண்டாடாட்டியும் பரவாயில்லை, சண்டைகள் வந்துவிடக் கூடாது, குழப்பங்கள் வந்துவிடக் கூடாது. ஒற்றுமை என்பது கல்வில் உள்ள ஒற்றுமையே தவிர முழு உலக மக்களும் ஒரே நாள்ல பெருநாள் கொண்டாடணும், ஒரே நாள்ல நோன்பு பிடிக்கணும் என்று எங்கேயுமே குர்ஆன்ல ஹதீஸ்ல அல்லது சமீப காலத்தில் உள்ள உலமாக்களுடைய முழு உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த உலமாக்களுடைய சபை கூட எங்கேயுமே ஃபத்வா கொடுக்கல. நாங்க மக்கா பெருநாள் கொண்டாடும் போது முழு உலகத்தில் நீங்க பெருநாள் கொண்டாடுங்க என்று சொல்லி சவுதியில் உள்ள ஆபிசத்துல் ஆலமியுல் இஸ்லாமி எங்கேயுமே பத்துவா கொடுக்கல. அவர்களுடைய பத்துவாவும் தூர தூரமான பிரதேசங்கள் உள்ள நாடுகள் உள்ள இஸ்லாமியர்கள் நீங்க உங்களோட நாட்டில் காணக்கூடிய பிறையை வைத்து நோம்ப பிடிங்க, உங்களோட நாட்டிலுள்ள பிறையை வைத்து பெருநாளை கொண்டாடுங்க என்பதுதான் அந்த நாட்டுடைய உலமாக்களுடைய பத்துவாவும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால காலம் பயங்கரமான காலம். நாங்க எதிலையோ ஈடுபடணும், சிலவேளை சைத்தான் எங்களை எதிலையோ ஈடுபடுத்திடுவான். நாங்க 9 நாள்கள நோன்புகளை பிடிப்போம், அதிகமாக அமல்களை செய்வோம், குர்ஆன்கள்ல ஜிக்ர்கள்ல திலாவத்துகள்ல ஈடுபடுவோம், பாவங்களை விட்டு விட்டு ஒற்றுமையாக மாறுவோம். எங்கள் இஸ்லாமிய உம்மாவை ஒற்றுமைப்படுத்துவதற்கு எதுல முடியுமோ அதுல நாங்க ஈடுபடுவோம். எது பிளவுகளையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்துமோ அவைகளை முட்டாக விட்டு விட்டு எதுல சேர்க்க முடியுமோ அவைகளை நாங்க வேகமாக இணைந்து ஈடுபட்டோம். அதன் மூலம் அல்லாஹுடைய உதவியை பெற்றுக் கொள்ளலாம். அந்த அடிப்படையில நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய மணிமக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, முழு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உண்மையான இஸ்லாமிய முறைப்படி தீனுடைய அடிப்படையிலே வாழ்வதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. இந்த நாட்டிலே வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கு மத்தியிலே அச்சமற்ற பயமற்ற வாழ்வை ஏற்படுத்தி வைப்பாயாக, சகோதரத்துவத்தையும் அமைதியையும் ஏற்படுத்தி வைப்பாயாக. உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் தீனுடைய அடிப்படையிலே வாழ்ந்து நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி வைப்பாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன், ரஹ்மத்துக்கே அர்ஹமர் ராஹிமீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.